الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉத் தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஷஅபானுடைய மாதத்தின் இறுதியிலே ரமலானுடைய அந்த கண்ணியமான மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக, ரமலானுக்கு முன்னால் நாம் சந்தித்த கடைசி ஜுமாவிலே நாங்கள் இருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வினால் சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மஃபிரத் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு பிடிக்கின்றோம், நோன்பு பிடிக்க வேண்டும், அதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 12 மாதங்களை படைத்திருப்பதாகவும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அஷ்ஹுருன் ஹுரும் புனிதமான மாதமாக, சிறந்த மாதமாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த 12 மாதங்களுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த மாதம் அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒரு ஹாஜி எவ்வாறு செய்ய வேண்டும், கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ் என்ற பெயரில் அல் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறான். ஆனால் துல்ஹிஜ்ஜா என்று ஒரு மாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் எங்கும் குறிப்பிடவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதத்துடைய பெயரைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதுதான் நாம் சந்திக்க இருக்கின்ற ஷஹ்ரு ரமலான். 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தின் அந்த பெயரை மாத்திரம், ரமலானுடைய மாதம் என்று அந்த மாதத்தின் பெயரை மாத்திரமே அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். இதுவே இந்த மாதத்தின் சிறப்பையும் மகிமையையும் கண்ணியத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று பொதுவாக லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமிகள், வமா பைனஹுமா, இந்த வானங்கள் பூமிகளுக்கு இடையில் எத்தனை கோடிக்கணக்கான படைப்பினங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுக்கு சொந்தமானது, அது அல்லாஹுக்கு உரியது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அது அவனுக்கு சொந்தமானது என்று நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா விசேஷமாக இரண்டு விடயங்களை, விசேஷமாக இரண்டு அம்சங்களை, அது எனக்குத்தான் சொந்தமானது என்று தன்னோடு இணைத்து பேசியிருக்கிறான். அதில் முதலாவது இஸ்லாத்துடைய ஐந்தாவது கடமை, நாங்கள் ஹஜ்ஜை செய்கிறோம், ஹஜ்ஜு செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை நாங்கள் தவாஃப் செய்ய வேண்டும், வலம் வர வேண்டும். வானங்கள் பூமிகள் அவைகளுக்கு இடையில் இருக்கின்ற அனைத்தும் எனக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ் காபத்துல்லாவை விசேஷமாக அல்லாஹ் சொல்கிறான், பைத்தி, அது என்னுடைய வீடு. தன்னோடு அல்லாஹ் காபாவை இணைத்து பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னது என்ன? தஹிர் பைத்தி, இப்ராஹிம் நீங்கள் என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய மாளிகை காபாவை, அது என்னுடையது, அது என்னுடைய வீடு என்று அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்கிற போது, ஹஜ்ஜை கடமையாக்கிய அல்லாஹ், தொழுகையை விதியாக்கிய அல்லாஹ், ஜகாத்தை விதியாக்கிய அல்லாஹ், நோன்பை பற்றி சொல்கிற போது இரண்டாவதாக அந்த நோன்பை அல்லாஹ் தன்னோடு இணைத்து பேசுகிறான். அத்தௌமுலி, நோன்பு அது எனக்கு சொந்தமானது, காபா எனக்கு சொந்தமானது, என்னுடைய வீடு என்று சொன்ன அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் நாம் பிடிக்கின்ற அந்த நோன்பை, அது எனக்கு சொந்தமானது, நான் கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தின் நோன்பை விசேஷமாக தன்னோடு இணைத்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்பை அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் செய்கிற அமல்களில் ஒரு விசேஷமான, ஒரு வித்தியாசமான ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மறைத்து செய்ய முடியுமான, அதாவது உலகத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் நாங்கள் மறைத்து செய்ய முடியாது. சொல்ல வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் பள்ளி வாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தாக சேர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஹாஜி எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களிடத்திலே பயணத்தை சொல்லிவிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போவார். ஹஜ்ஜை மறைத்து செய்ய முடியாது. ஜகாத், அதை மறைத்து செய்ய முடியாது. ஜகாத் எடுக்கின்ற ஏழைகள் இருந்தால்தான் செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு தெரியாமல் செல்வந்தர்களால் ஜகாத்தை கொடுக்க முடியாது, ஜகாத்தையும் மறைத்து செய்ய முடியாது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் பிடிக்க இருக்கின்ற அந்த ஃபர்லான நோன்பு, அந்த நோன்பு ஒருவர் நோன்பு நோட்டிருக்கிறாரா அல்லது நோன்பு நோட்காமல் இருக்கிறாரா என்பதை பார்த்து எங்களால் சொல்ல முடியாது. எதனால் தான் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் மிகவும் மறைத்து செய்ய வேண்டிய, யாராலும் அடையாளம் காண முடியாத ஒரு வணக்கமாகத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். எங்களோடு சேர்ந்து ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், அவர் எங்களோடு சேர்ந்து நோன்பு திறக்கும் போது அவர் உண்மையில் அந்த நோன்பை பாதுகாத்து முழுமையாக நோற்றவரா இல்லையா என்று அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்புடைய தத்துவம், இதனுடைய நுட்பம் என்ன தெரியுமா? நோன்பு, நோன்பு பிடித்த ஒரு நோன்பாளி மூன்று விடயங்கள், ஒரு மனிதனால் விட முடியாத, மனிதன் பிறந்ததில் இருந்து பழகிய விடயத்தை அல்லாஹ் விட சொல்கிறான். ஒரு மனிதன் உலகத்திலே பிறக்கின்ற போது இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நோன்புடைய தத்துவத்தை பற்றி அழகாக அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்தில் பிறந்த மனிதன் முதலாவது செய்த காரியம், உலகத்திலே பிறந்த மனிதன் முதலாவது சாப்பிடுகிறான். குழந்தை அழுந்து கொண்டு பிறக்கிற போது அந்த குழந்தை தாய்ப்பாலை குடிக்கிறது. சாப்பாடுதான் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் முதலாவது செய்த வேலை. கண்ணியமான சகோதரர்களே, நோன்பாளியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பகல் நேரத்திலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. பிறந்த நாளில் இருந்து பழகிய ஒரு பழக்கத்தை இறைவனுக்காக ஒரு மாதம் விட வேண்டும். இதுதான் நோன்பு. ஒரு மனிதனால் மனிதன் எதையும் இழப்பதற்கு தயாராகி விடுவான். அவன் நோயாளியாக இருந்தாலும் அவன் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவன் கவலையோடு இருந்தாலும் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவான். சாப்பிடுதல் என்றது அது மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, இயல்பான ஒரு விடயம். நோன்பாளியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பசி வந்தாலும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பழகிய ஒரு விடயத்தை அவன் விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பாளியுடைய நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அந்த நோன்பாளி எதையும் தாங்குவான், எதையும் விடுவான் தனது வாழ்விலே. ஆனால் அவன் விரும்புகின்ற, இயல்பாக அவனுக்கு ஏற்படுகின்ற பசியை அவன் விடுகிறான். அவன் சாப்பாட்டை விடுகிறான், பசித்திருக்கிறான், அதனால் அந்த நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே முதலாவது படைக்கப்பட்ட மனிதன். அவருடைய உள்ளத்தில் இருந்த உணர்வும், நான் நன்றாக சாப்பிட வேண்டும், நான் உயிர் வாழ்வதற்கு சாப்பாடு தேவை. அதனால் தான் சுவர்க்கத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பிய பிரகாரம் நினைத்ததை எல்லாம் சாப்பிடுங்கள். சுவர்க்கத்திலே உங்களுக்கு தடை கிடையாது, நினைத்ததை சாப்பிடுங்கள். மனிதன் உண்ணுவதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், சாப்பாட்டை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் வாழ்வதற்கு உணவு தேவைப்படுகிறது. அதனால் சுவர்க்கத்தில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வது, வகுலா மின்ஹா ரகதன் ஹைத்து ஷிஅதுமா, விரும்பிய பிரகாரம் நினைத்ததையெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன். ஒரு மரத்தை மாத்திரம் அல்லாஹ் காட்டி சொல்கிறான், இந்த மரத்துடைய கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த மரத்துடைய காயை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் நீங்கள் அநியாயக்காரனாக, உங்களுக்கே அநியாயம் செய்த அநியாயக்காரனாக மாறிவிடுவீர்கள் என்று ஒரு சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. எதையும் சாப்பிடலாம், ஒரு பலவர்க்கத்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். எம்மை போன்று பகல் முழுக்க சாப்பிடாமல் இருக்க வேண்டும், நீரை அருந்தாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, மனிதனுடைய உணர்வு, மனிதனுடைய நஃப்சு, தடை செய்யப்பட்ட விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆசையை, உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது ஆசைகளுக்கும் தனது நப்பாசைகளுக்கும் மாற்றம் செய்யாமல் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. சுவர்க்கத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கான காரணம், அவர்கள் பெரும் பாவத்தை செய்யவில்லை, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை அவர்கள் செய்யவில்லை. இந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மறந்தார்கள், சாப்பிட்டு விடுகிறார்கள், உலகத்துக்கு அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுவர்க்கத்தில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதும், நீங்கள் சாப்பிட வேண்டும், விரும்பியதை சாப்பிடுங்கள், ஒரு காயை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. எனவே அங்கும் அல்லாஹு தஆலா எமக்கு உணர்த்துகிறான், மனிதனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, உண்ணாமல் இருக்க முடியாது, பருகாமல் இருக்க முடியாது. இதனால் தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் சென்றவுடன் அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வான், குலூ வஸ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, இந்த உலகத்தில் நோன்பு நோற்ற நீங்கள் என்னுடைய கட்டளையை மதித்து எனக்காக வேண்டி, பசி வருகிற போது உணவு முன்னால் இருக்கிறது, தாகம் வருகிற போது தண்ணீர் முன்னால் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஹதீஸில் குதுசியிலே சொல்வதை போன்று எனக்காக வேண்டி மனிதன் அவன் பழகிய உணவை விடுகிறான், அவன் அருந்துகின்ற நீரை விடுகிறான், அவனுடைய ஹலாலான ஆசைகளை உணர்வுகளை தீர்த்து கொள்கின்ற அவனுடைய ஆசைகளை உணர்வுகளை அவன் கட்டுப்படுத்துகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று, கண்ணியமான சகோதரிகளே, உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹுக்காக வேண்டி பிறந்த நாளில் இருந்து பழகிய ஒரு பழக்கத்தை ஒரு மாதம் விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான், உலகத்திலே நீங்கள் என்னுடைய கட்டளையை மதித்து சாப்பிடாமல் இருந்திருக்கிறீர்கள், குடிக்காமல் இருந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இன்று விரும்பிய பிரகாரம் விரும்பியதை எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், புசிக்கலாம் என்று அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த எங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்துடைய இந்த இபாதத், இந்த நோன்பு, இதை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம், இஹ்லாஸோடு செய்கிறோம். யாரும் பார்ப்பதற்காக நாங்கள் செய்வது கிடையாது. நான் நோன்பாளி என்பதை என்னை தவிர அல்லாஹ்வையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் தான் மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே நாம் பிடிக்கின்ற நோன்புகளுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே எங்களுடைய இஸ்லாமிய கடமைகள், எங்களுடைய மார்க்கத்தினால் வலியுறுத்தப்பட்ட இபாதத்துக்கள், வெறுமனே அது அல்லாஹுடைய கடமையை மாத்திரம் குறியாக வைத்து, அல்லாஹ்வை மாத்திரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாத்திரம் மதித்து செய்யக்கூடியதாக எங்களுடைய கடமைகளை அல்லாஹு தஆலா வெறுமனே ஆக்கவில்லை. எங்களுடைய ஒவ்வொரு கடமைகளிலும் மற்றவர்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ரமலானுடைய மாதத்தில் ஃபர்லான நோன்பை நோக்க முடியாத ஒரு மனிதன், அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரு பிடி அவர் அரிசியை, மனிதர்கள் சாப்பிடுகின்ற உணவை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நோன்பு பிடிப்பது கடமை. அவர் நோயாளியாக ஆகிவிட்டார், அவரால் அந்த நோன்பை நோக்க முடியாது என்றால் அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும். அந்த ஃபிதியாவை அவர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். எங்களுடைய மார்க்கத்தின் எந்த கடமையிலும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. மற்றவர்களை வாழ வைப்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது. நோன்பிலே நாங்கள் ஒரு மனிதனுக்கு நோன்பு நோக்க உதவி செய்வது, நோன்பு பிடிப்பதற்கு உதவி செய்வது, கண்ணியமான சகோதரர்களே, இது ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ரமலானுடைய நோக்கம் தக்குவா என்றால் அந்த தக்குவாவின் வெளிப்பாடு ஏழைகளை, வறியவர்களை, அனாதைகளை, பலவீனமானவர்களை வாழ வைப்பதும் அந்த தக்குவாவுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்அதும் வஸ்மஉ வஅதீஉ வஅன்ஃபிகு கைரன் லிஅன்ஃபுஸிகும். தக்குவா ஓடி அல்லாஹ் தஆலா சதகாவை இணைத்து பேசுகிறான். மற்றவர்களுடைய பசியை போக்குவதை அல்லாஹ் பேசுகிறான். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் சதகாவோடு இணைத்து பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் பசித்திருப்பது வெறுமனே அல்லாஹ்வுடைய கட்டளையை மாத்திரம் நிறைவேற்றுவதற்காக அல்ல. 11 மாதங்கள் பசியோடு வாழுகின்ற, பசியோடு தனது இரவையும் பகலையும் கழிக்கின்ற ஏழைகளின் பசியையும் நாங்கள் உணர வேண்டும் என்பதும் ரமலானுடைய மாதத்தின் பகல் நேரத்திலே நாம் பிடிக்கின்ற நோன்பின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொருளாதார கொள்கை, உணவு நெருக்கடி ஏற்பட்ட போது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது, எகிப்திலே மக்கள் பஞ்சத்திலே வாழ்கிற போது, கண்ணியமான சகோதரர்களே, சிறைச்சாலையில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் அவருடைய ஆளுமை, அவருடைய அறிவு, அவருடைய பக்குவம், அல்லாஹோடு அவர் வைத்த தொடர்பு, அவரிடத்தில் காணப்பட்ட தலைமைத்துவத்துக்கான ஆளுமைகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சிறைச்சாலையில் கைதியாக இருந்த போது அவர் செய்த பணிகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். விடுதலை பெறுகிற போது எகிப்துடைய அந்த நாடு மிகப்பெரிய வறுமை கோட்டிலே, பஞ்சத்திலே, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கும், மிகப்பெரிய உணவு நெருக்கடிக்கும் அந்த நாடு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வாழக்கூடிய நாடு, விவசாய பூமி. அல்லாஹ் மிஸ்ர் அந்த எகிப்தை குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான். பல நபிமார்கள் வாழ்ந்த பூமி, விவசாய வளங்களையும் நீர் வளங்களையும் பல நாடுகளை கடந்து வருகின்ற நைல் நதியை கொண்ட அந்த நாடு பஞ்சத்திலே இருக்கிறது, பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறது, உணவு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையிலே இருந்து வெளியே வருகிற போது சமூகப்பற்றோடு வருகிறார்கள், தேசப்பற்றோடு வருகிறார்கள். நான் வாழ்கிற நாடு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. கண்ணியமான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாடல்ல எகிப்து. அவர்கள் பிறந்தார்கள் பலஸ்தீனிலே. எகிப்திலே வாழ்கிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையிலே இருந்து அநியாயமாக தண்டனையை பெற்று வெளியேறுகிறார்கள். நாட்டுடைய பொருளாதார நிலையை கண்டு கவலைப்படுகிறார்கள். உடனடியாக அந்த நாட்டுடைய மன்னனிடத்திலே சென்று, எந்த மன்னன் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பினாரோ அந்த மன்னனிடத்திலே சென்று தனது தகமையை முன்வைக்குகிறார்கள். ஆட்சியை சில போது சில நலவுகளை நாங்கள் அடையாளம் கண்டு பொது நலனுக்காக வேண்டி பதவிகளையும் வாயால் கேட்கலாம், பொறுப்புகளை வாயால் கேட்கலாம், அமானிதத்தை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு மன்னரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்ம் இன்னி ஹஃபீதுன் அலீம். நீங்கள் இந்த எகிப்துடைய பொருளாதார அமைச்சு பொறுப்பை எனக்கு நீங்கள் தர வேண்டும், எகிப்துடைய விவசாய பொறுப்பை எனக்கு நீங்கள் தர வேண்டும், எகிப்துடைய நீர்வளத்துடைய அந்த பொறுப்பை அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னி ஹஃபீதுன் அலீம். என்னிடத்திலே இரண்டு தன்மைகள் இருக்கிறது, இரண்டு ஆளுமைகள் என்னிடத்திலே காணப்படுகிறது. முதலாவது சொல்கிறார்கள், நான் இந்த எகிப்துடைய பொருளாதாரத்தை அழகாக வளர்த்து அதை பாதுகாக்கக்கூடிய நம்பகத்தன்மை, நேர்மை என்னிடத்திலே இருக்கிறது. நான் எகிப்தை நேசிக்குகின்றேன், இந்த பூமியை நான் விரும்புகின்றேன், இந்த பூமியில் பெய்கின்ற மழை துளிகளையும் தண்ணீரையும் நான் நேசிக்குகின்றேன், இந்த பூமியிலே நான் சுவாசிக்குகின்றேன், இந்த பூமியுடைய தாவரங்களையும் பயிர் நிலங்களையும் நான் சாப்பிடுகிறேன். அதனால் இந்த பூமியை நான், இந்த பூமியை அகல பாதாளத்துக்கு நான் கொண்டு செல்ல மாட்டேன், இந்த பூமியின் பொருளாதாரங்களை நான் வளர்ப்பேன் என்று ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுவதற்கும் விவசாய வளத்திலே அபிவிருத்தி ஏற்படுவதற்கும் அடிப்படையான ஒன்று, அதை சரியாக அமானிதமாக அதை சரியாக வளர்க்கக்கூடியவர்கள், அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்ற பொருளாதார திட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயின் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். முதலாவது சொன்னார்கள், நாட்டுடைய பொருளாதாரத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஆளுமை என்னிடத்திலே இருக்கிறது, நம்பகத்தன்மை இருக்கிறது, என்னை நீங்கள் நம்பலாம் என்று முதலாவது சொல்கிறார்கள். இரண்டாவது அலீம், அதற்கான அறிவு ஞானங்கள், அதற்கான யுக்திகள் என்னிடத்திலே இருக்கின்றன, எனக்கு இந்த பொறுப்பை தாருங்கள் என்று கேட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது. அழகாக திட்டமிட்டார்கள். குர்ஆன் சூரா யூசுஃபிலே அவருடைய சோதனைகளை பேசுவதை போன்று, அவருடைய தியாகங்களை பேசுவதை போன்று, அவருடைய தஅவாவுடைய பணியை பேசுவதை போன்று, அவருடைய சமூக பணியை பேசுவதை போன்று. கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோரோடு எவ்வாறு ஒழுக்கமாக உபகாரம் செய்து நடந்தார்கள் என்பதை பேசுவதை போன்று, உதவி தேடி வந்த ஏழைகளோடு எப்படி பண்பாக நடந்தார் என்பதை பேசுவதை போன்று அவருடைய பொருளாதார கொள்கையை அல்லாஹ் பேசுகின்றான். சுபஹானல்லாஹ், அழகாக திட்டமிட்டார்கள். அதல பாதாளத்தை நோக்கி, அழிவை நோக்கி, பஞ்சத்தை நோக்கி பயணித்த எகிப்தை மறுமலர்ச்சி உள்ள ஒரு நாடாக, எழுச்சி பெற்ற ஒரு நாடாக மாற்றி அமைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பதவி வந்தவுடன் ஏழைகளை மறக்கவில்லை. இதைத்தான் இங்கே நான் சொல்லி வருகிறேன். பொறுப்பு கிடைத்தவுடன் நாட்டிலே வளம் ஏற்பட்டு விட்டது, அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டது என்று அவரை உருவாக்கிய, அவரை ஆளாக்கிய, அவரை மதித்து அந்த பொறுப்பை கொடுத்த அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறக்கவில்லை, அவர்களை உதறித்தள்ளவில்லை, அவர்களை அடக்கி ஆளவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது, அரச சபையிலே மந்திரிமார்கள் இருப்பார்கள், எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோட்பதை போன்று கட்டாய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கவில்லை. என்றாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாங்கள் படிக்கிற போது, அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவராக, பகல் நேரங்களில் பட்டினியில் இருக்கக்கூடியவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். மந்திரிமார்கள் கேட்பார்கள், யூசுப் நீங்கள் ஏன் பசியோடு இருக்க வேண்டும், ஏன் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை போன்று வயிறு பிடைக்க சாப்பிட்டால் எகிப்திலே வாழ்கின்ற ஏழைகளின் பசியை நான் மறந்து விடுவேன். ஏழைகளின் பசியை, அனாதைகளின் பசியை, விதவைகளின் வயிற்று பசியை நான் உணர வேண்டும் என்பதற்காக, உணவிருந்தும் உண்ணாமல் அந்த பசியின் வருத்தத்தை நான் உணர வேண்டும் என்பதற்காக பசியோடு இருக்கிறேன் என்று பொருளாதார அமைச்சராக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக, ஏழைகளும் வாழ வேண்டும், வயிறு பிடிக்க சாப்பிட வேண்டும் என்று ஒரு சமூகத்தை வாழ வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்துடைய பசி, 11 மாதங்களும் உண்டு பருகக்கூடிய நாம் ஒரு மாதம் பசியோடு இருந்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பசியை நாங்கள் போக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலம், நாம் வாழ்கின்ற இந்த காலம், அல்லாஹு தஆலா யௌமுன் ரீ மஸ்ஹபா என்று அல் குர்ஆனிலே நாம் வாழ்கிற இன்றைய நாளை அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட குர்ஆனிலே இன்று இலங்கை நாட்டு மக்கள் சந்திக்கின்ற நாட்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, சென்ற ரமலான் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டன, அமல்கள் செய்ய முடியாது, பள்ளிவாசலுக்கு வர முடியாது, இபாதத்துடைய விடயங்களில் ஈடுபட முடியாது. இந்த ரமலான் அமல்களில் ஈடுபடலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம், ஆனால் சரியாக நோன்பை கூட சரியாக முழுமையாக எல்லா வகையான சென்ற ரமலான்களுக்கு முன்னால் நாங்கள் சந்தித்த எங்களுடைய மூதாதையர்கள் பிடித்த நோன்பை போன்று முழுமையாக சாப்பிட்டு முழுமையாக நோன்பு திறக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டிலே பல பிரதேசங்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு நெருக்கடிக்கு எங்களுடைய நாடு முகம் கொடுத்திருக்கிறது என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் முஸ்லீம் ஆகிய நாம், அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சில போது நாம் செய்த காரியங்கள், நாம் அல்லாஹ்வுக்கு செய்த மாற்றமான விடயங்கள் இந்த நெருக்கடிக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் அந்த நெருக்கடியை, அந்த பஞ்சத்தை, அந்த உணவு நெருக்கடியை, பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் குர்ஆனிலே ஃபிரௌனுடைய வரலாற்றை பேசுகிற போது அல்லாஹ் பேசுகிறான். அநியாயக்காரனுடைய அந்த ஆட்சியை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், லகத் அகதனா ஆல ஃபிரௌன் பிஸ்ஸினீன் வனக்ஸும் மினத் தமராத் லஅல்லஹும் யத்தக்கரூன். நாம் ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பம், ஃபிரௌனை ஏற்று வாழ்ந்தவர்கள், ஃபிரௌனுடைய கட்டுப்பாட்டிலே வாழ்ந்தவர்கள், ஆட்சியிலே வாழ்ந்தவர்களை பஞ்சத்தை கொண்டும், உணவு நெருக்கடியை கொண்டும், பொருளாதார நெருக்கடியை கொண்டும் நாங்கள் அவர்களை பிடித்தோம், தண்டித்தோம், சோதித்தோம். ஏன் தெரியுமா, லஅல்லஹும் யத்தக்கரூன், அவர்கள் திருந்த வேண்டும், வாழ்க்கையிலே திருத்தத்தை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய அவர்கள் செய்த பாவங்களை விட்டு மீள வேண்டும், அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்பதற்காக பஞ்சத்தை நாங்கள் உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறோம், பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம், உணவு நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாம் இந்த காலத்திலே மிகவும் இரண்டு விடயங்களை அவதானமாக கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். இருப்பவர்கள் இருப்பதை, கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லி ஃபீஹி, யா அல்லாஹ் எனக்கு நீ தரக்கூடிய உணவை எனக்கு போதுமானதாக ஆக்கித்தா, போதும் என்ற மனம் எனக்கு வேண்டும், திருப்தி வேண்டும், இதுதான் கிடைத்திருக்கிறது. சந்தையில் சாமான் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, உணவில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது, இதுதான் கிடைத்திருக்கிறது, இது போதும், இதை கொண்டு நான் சகர் செய்கிறேன், இதை கொண்டு நான் நோன்பு நோட்கிறேன் என்ற போதும் என்ற மனதை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இருப்பதை நாங்கள் வீண்வரியம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிறான், வீண்வரியம் செய்துவிடக் கூடாது. வீண்வரியம் சில நேரத்திலே எங்களுடைய அழிவுக்கும் எங்களுடைய வீழ்ச்சிக்கும் எமக்கு அல்லாஹ் தந்த பரக்கத் எங்களை விட்டு எடுபடுவதற்கும் வீண்வரியம் காரணமாக ஆகிவிடும். வீண்வரியத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம். பொதுவாக ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒரு ஏழைக்கு அல்லது வசதியற்றவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவது, அவருடைய சஹருக்கு அவருடைய இஃப்தாருக்கு நாங்கள் பார்சலாக அல்லது உணவாக அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் வழங்குவது, உண்மையிலே அந்த நோன்பாளியுடைய நோன்பில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பங்கை தருவான், நிச்சயமாக நன்மையை தருவான். ஆனால் நாம் சந்தித்திருக்கக்கூடிய சந்திக்க இருக்கின்ற இந்த ரமலான் அவ்வாறல்ல, சற்று வித்தியாசமானதாக அதிகமாக தாகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன், மின்சாரம் ஆங்காங்கே துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சோதனை, சென்ற வருடத்தை விடவும் ஒரு சோதனை என்று சொல்லலாம். பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சரியாக அந்த அமல்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். என்றாலும் கண்ணியமான சகோதரர்களே, சோதனைகளுடைய நேரத்திலே நாம் செய்கின்ற சதகா, சோதனைகளுடைய நேரத்தில் மறைவாக நாம் கொடுக்கின்ற தான தர்மங்கள் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக ஆக்கும், எங்களுடைய கபரை பிரகாசமாக ஆக்கும். அதே போன்று சோதனைகளுடைய நேரத்தில் அமல் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது, அமல் செய்வதற்கு சிரமம் ஏற்படும் போது நாம் செய்கின்ற ஒரு அமல், ஒரு தொழுகை, கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மக்காவிலே நாம் வாழ்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அமல்கள் செய்ய முடியாத அளவு மனிதர்களுக்கு நெருக்கடிகளும் சோதனைகளும் இன்னல்களும் ஏற்படும் போது யார் ஒரு அமலை செய்வார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இபாதத்துன் ஃபில் ஹரஜ் கஹிஜ்ரத்தின் இலைய, நான் மதீனாவிலே உயிர் வாழும் போது மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் எனக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மக்காவிலே தான் வாழ்ந்த வீட்டையும் தான் வியாபாரம் செய்த காணி பூமிகளையும் வயல் நிலங்களையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார். அந்த முஹாஜிருடைய நன்மையை அல்லாஹு தஆலா அமல்கள் செய்வதற்கு முடியாத ஒரு காலம், பள்ளிவாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், சரியாக நிம்மதியாக அமல் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தொழுகின்ற ஒரு தொழுகை, அவர் பிடிக்கின்ற அந்த நோன்பு, அவர் கொடுக்கின்ற சதகா, அவர் செய்கின்ற இதர வணக்க வழிபாடுகள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்னோடு நான் மதீனாவிலே இருக்கின்ற போது என்னை சந்திப்பதற்காக மக்காவில் இருந்து எப்படி மக்கா வாசிகள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வருகிறார்களோ அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். ஒரு முஹாஜிருடைய நன்மை என்ன, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது அல்லது சிரமம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக அமல்களை விட்டும் நாங்கள் தூரமாகிவிடக் கூடாது. மிக முக்கியமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹு தஆலா தௌபாவுடைய மாதத்தை, இஸ்திக்ஃபாருடைய மாதத்தை, சதகாவுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட இந்த சோதனைகள் நீங்குவதற்கும், முஸ்லீம்கள் சந்திக்குகின்ற பிரச்சனைகளை நீக்குவதற்கும் ஒரு உகந்த ஒரு மாதமாக, சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கலாம். இந்த ரமலான் எனது வாழ்விலே நான் சந்திக்கின்ற கடைசி ரமலானாக இருக்கலாம் என்ற உணர்வோடுதான் இந்த ரமலானை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்விலே 9 ரமலான்களை தான் சந்தித்திருக்கிறார்கள். நாங்கள் 30, 40, 50 ரமலான்களை சந்தித்தவர்களும் இங்கு இருக்கலாம். எனவே இது நான் சந்திக்க இருக்கின்ற கடைசி ரமலானாக இருக்கலாம் என்று நினைத்து சென்ற ரமலான்களை விட சிறப்பாக அதிகமாக குர்ஆன்களை ஓதி, அதிகமாக தான தர்மங்களை செய்து, அதிகமாக திக்ர் ஸலவாத்துக்களை செய்து, அதிகமான இரவு வணக்கங்களிலே தராவீஹ் கியாமுல்லைல் போன்ற வணக்கங்களிலே முழுமையாக குர்ஆனை கேட்டு அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து சஹருடைய நேரத்தில் வெறுமனே சஹரை சாப்பிடுவதற்காக மாத்திரம் அந்த நேரத்தை பயன்படுத்தாது, அங்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொழுது வந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகையை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அல்லாஹ் அடியார்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே தஹஜ்ஜுதை தொழுதுதான் நான் சஹரை சாப்பிடுவேன் என்ற உணர்வையும் இந்த இடத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மாதம் தஹஜ்ஜுத் தொழுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தருகிறான். அந்த அடிப்படையிலே கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதனே நரகத்தை விட்டும் பாதுகாக்குகின்ற ஒரு வணக்கத்தை உனக்கும் நான் சொல்லித்தரவா, அது என்னவென்று உனக்கு தெரியுமா? முதலாவது சொல்கிறான், இத்கு ரகபா, அடிமைகளை உரிமையிட வேண்டும். அடிமைகளை உரிமையிடுவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும். இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் சிரமப்படக்கூடிய காலம், கொடுப்பவர்களும் சிரமப்படுகிறார்கள், கொடுப்பவர்களும் கஷ்டப்பட்டு தான் கொடுக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழல், உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலம், பஞ்சம் ஏற்படக்கூடிய காலம், இந்த காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா அந்த நாளை ரீ மஸ்ஹபா என்று வர்ணிக்கின்றான். கடும் நெருக்கடி ஏற்பட்ட காலம், இந்த காலத்தில் யதீமன்தா மக்ரபா ஓ மிஸ்கீனன்தா மத்ரபா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உறவிலே குடும்பத்திலே இருக்கின்ற அநாதைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பசியை நீங்கள் போக்க வேண்டும், அல்லது ஏழைகளின் பசியை நீங்கள் போக்க வேண்டும், இது உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வெறுமனே அது இபாதத்து மாத்திரம் அல்ல, அதில் மனிதர்களுடைய உரிமையும் சேர்ந்திருக்கிறது, மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் சேர்ந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக இந்த இபாதத்தை மனிதர்கள் வெறுக்கின்ற அளவுக்கு, மற்றவர்கள் பழிக்கின்ற அளவுக்கு இந்த இபாதத்தை நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. எங்களுடைய தராவிய தொழுகை, நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக ஒருபோதும் அமைந்து விடக்கூடாது. தொழுவது இபாதத்து, நோன்பு பிடிப்பது இபாதத்து, குர்ஆன் ஓதுவது இபாதத்து. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அக்பிர்னி பி அமலின் யுதுகில்னி அல் ஜன்னத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபரானியுடைய ரிவாயத், யஸிலில் அதா அன் தரீகில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் பயணிக்கின்ற பாதை, மனிதர்கள் பயணிக்கின்ற பாதையிலே மனிதர்களுக்கு நோவினை செய்யாமல், மனிதர்களை சிரமப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், அவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய சிரமங்களை நீங்கள் போக்க வேண்டும், மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விடயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதன் காரணத்தினால் நீங்கள் சுவர்க்கம் செல்வீர்கள் என்று அதையும் ஒரு இபாதத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இய்யாகும் வல் ஜுலூஸ ஃபித் துருகாத், ஸஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வீதி ஓரங்களிலே நின்று கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், வீதி ஓரங்களில் நாங்கள் நிற்பதினால் என்ன நடக்க போகிறது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீதி ஓரங்களில் கூட்டம் கூட்டமாக நீங்கள் நின்று பேசுகின்ற போது, அதாவது பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்படலாம், உங்களுடைய வாகனங்களினால் இடையூறு ஏற்படலாம், வாகனத்திலே வரக்கூடிய ஒருவருக்கு இடையூறு ஏற்படலாம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாதையில் நின்று பேச வேண்டுமாக இருந்தால் அந்த பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ரதுல் பசர், பார்வையை நீங்கள் ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். இரண்டாவது சொன்னார், கப்புல் அதா, மனிதர்களுக்கு நோவினை தருகின்ற சகல விடயங்களை விட்டும் பாதைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அது நீங்கள் பாதைக்கு செய்கின்ற கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய இந்த பள்ளிவாசல் பாதை ஓரத்திலே அமைந்திருக்கிறது. நாட்டிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள், ரமலானுடைய மாதத்தில் பாதை ஓரங்களில் இரவு நேரங்களில் எங்களுடைய இளைஞர்கள் வீணாக இரவு நேரத்தை செலவழித்த காரணத்தினால் எங்களுடைய நாட்டில் இனக்கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. பாதை ஓரங்களில் இரவு நேரங்களில் அழுகையிலும் தொழுகையிலும் ரமலானுடைய மாதத்தில் கியாமுல் லைலிலும் தராவீஹிலும் குறைந்தது தூக்கத்திலும் செலவழிக்க வேண்டிய இளைஞர்கள் பாதை ஓரங்களில் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்ட காரணத்தினால் எங்களுடைய நாட்டிலே இனப்படுகொலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கிரிக்கெட் போலினால் ஒரு மனித உயிர் எங்களுடைய நாட்டிலே ரமலானுடைய மாதத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரமலானை சில போது எங்களுடைய வானொலி பெட்டிகளிலே சஹருடைய நேரத்தில் நாங்கள் துஆவையும் திக்ரையும் பயானையும் சத்தமாக போடுவது கூட இந்த இபாதத்தை மாசுபடுத்தக்கூடியதாக மாறிவிடும். பக்கத்து வீட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் உறங்கலாம், சிறுவர்கள் உறங்கலாம், வயோதிகர்கள் உறங்கலாம், அவர்களுடைய தூக்கத்துக்கு எங்களுடைய சஹருடைய நேரம் தடையாக அமையக்கூடாது. பாதையிலே பயணிக்குகின்ற பயணிகளுக்கு எங்களுடைய வாகனங்களும் எங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதும் எங்களுடைய தராவிய தொழுகையும் எங்களுடைய கியாமுல்லையிலும் தடையாக அமையும் என்றால் ஒரு இபாதத்தை செய்ய வந்த நாங்கள் இன்னும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது. இரவெல்லாம் நின்று வணங்குகிறாள், பகலெல்லாம் நோன்பு நோக்குகிறாள், சதக்காக்களை கொடுத்து வருகிறாள். ஆனால் அந்த பெண்ணின் மூலம் பக்கத்து வீட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு நிம்மதி கிடையாது, பக்கத்து வீட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹிய ஃபின்னார், அவள் செய்த நோன்பையும் அவள் பிடித்த நோன்பையும் அவள் செய்த தொழுகைகளையும் சதக்காக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, பக்கத்து வீட்டுக்காரரை நோவினப்படுத்திய காரணத்தினால் அந்த பெண் நரகம் சென்று விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அழகான இபாதத், மறைத்து செய்ய வேண்டிய இபாதத், நாங்கள் தனிமையிலே செய்ய வேண்டிய வணக்கங்கள் ஏராளமாக இருக்கிறது. கூட்டாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த வணக்க வழிபாடுகளை செய்கிற போது பாதையுடைய ஒழுங்குகளை, எங்களுக்கு வலியுறுத்தப்படுகின்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அழகாக செய்வோம். யாரும் சீ என்று சொல்கிற அளவுக்கு எங்களுடைய எந்த வணக்கமும் அமைந்துவிடக் கூடாது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஆங்காங்கே பள்ளிவாசல்களிலே எங்களுடைய ஊரிலே வாழக்கூடிய ஏழைகள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த ரமலானை நெருக்கடியான சூழ்நிலையிலே அழகாக சகர் செய்து அழகாக நோன்பை திறந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை பள்ளி வாசல்களிலே நிர்வாகங்களின் ஊடாக செய்து வருகிறார்கள். அதற்கான உதவிகளை தாராளமாக மக்கள் வழங்கி வருகிறார்கள். சில போது அதில் குறைகள் இருக்கலாம், பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கான உதவிகளையும் நாங்கள் செய்வோம். இந்த ரமலானிலே நாங்கள் செய்கின்ற சதக்கா வெறுமனே ஒரு நோன்பாளியுடைய பசியை மாத்திரமல்ல, வறுமை கோட்டிலே பொருளாதார நெருக்கடிக்கும் உணவு நெருக்கடிக்கும் முகம் கொடுக்கின்ற ஒரு சாராரை நாங்கள் வாழ வைக்கிறோம் என்ற இரண்டு விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா இரண்டு விதமான நன்மைகளையும் தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை சந்தோஷமாக அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்தின் முழுமையான நோன்புகளை அடைந்து உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடிகளை விட்டும் எங்களுடைய சமூகத்தையும் முழு மனிதர்களையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலே அபிவிருத்தியை மறுமலர்ச்சியையும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவாயாக.